கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 11 நிலவில் மலர்ந்த நெஞ்சம். இதன் தொடர்ச்சியை கேட்கலாம். கார்மேகனோ தான் பேசாமல் அருண்மொழியையே பேச செய்தார். இடையிடையே பணியாட்கள் வந்து மராமத்து சம்பந்தமாக யோசனை கேட்டுச் சென்றனர். தான் அறிந்த சோழ நாட்டு செய்தியை கூறினான் அருண்மொழி சுவையோடு. கார்மேகன் அவற்றை கேட்ட வண்ணம் இருந்தான். உள்ளே அறுசுவை உண்டி ஆயத்தமாகி வந்தது. அதை ஆக்கும் இன்பவள்ளியின் இதயத்திலும் புது புது சுவைகளும் உணர்ச்சிகளும் பொங்கிக் கொண்டிருந்தன.
ஆமாம், சோழ நாட்டில் இப்போது மதுராந்தக உத்தம சோழர் பட்டமேறியிருக்கிறார். இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கின்றார்? அவரது நற்குணங்களை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈழ நாட்டிற்கு சென்று போரிட்டு வென்ற அவரது வீரத்தை அறிந்திருக்கிறோம். இதுவரை சோழ நாட்டு அரசர்கள் பெற்றில்லா பேரழகு அவரிடம் கொடிகொண்டிருக்கிறதாமே, உண்மைதானா என்று கார்மேகன் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அருண்மொழியை திணறடித்தார். ஒரு கணம் திகைத்த அருண்மொழி பிறகு சிறிதும் தயங்காமல், ஐயா, இதுபோன்ற கேள்விகளை எல்லாம் என்னை கேட்டால் நான் என்ன மறுமொழி கூறுவேன்? அருண்மொழியை நான் நேரில் சந்தித்தது கிடையாது. போர்க்களம் விட்டால் அரண்மனை, அரண்மனை விட்டால் சகோதரியின் இருப்பிடம் என்றிருக்கும் அவரை யார் கண்டார்கள்? சரி சரி, நான் இங்குள்ள அருவியை கண்டு வருகிறேன், அதற்குள் உணவு என்று கூறிக்கொண்டு எழுந்தான்.
அப்பா, அவருக்கு வழி தெரியாமல் போய்விட போகிறது, நீங்கள் உடனே போங்கள் என்று இன்பவள்ளி உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். ரவிதாசனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது.
இந்த காந்தார வணிகன் அருண்மொழியா இல்லையா
என்று சிந்தித்து சிந்தித்து மண்டையை உடைத்து கொண்டான். அவனுக்கு அப்போது பசி அதிகம் எடுத்தது. மெல்ல தீவில் வாழ்வோர் குடில் பக்கமாக சென்று அவர்களிடம் பேச்சு கொடுக்க முயன்றான் அவன். அவர்கள் முதல் நாள் நடந்த குன்றக்குறவையையும் அதில் தேவராட்டிக்கு சன்னதம் வந்ததையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இந்த தீவுக்கு ஏதோ ஆபத்து வரும் என்று தேவராட்டி கூறினாலே என்ன ஆபத்தோ என்று அவர்கள் பேசினர்.
இந்த வெறியாட்டி கூறியது என்ன பெரிய விஷயமோ? எங்கள் நாட்டில் இப்படித்தான் தேவராளன் பேரில் ஆவேசம் வந்தது. அவன் அடக்கப் போகும் ராஜாங்க விஷயம் முழுமையும் கூறிவிட்டான்.
ரவிதாசன் முகத்தில் பெருமை கூத்தாடியது. நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அங்கிருந்தவர்களில் ஒருவன் ரவிதாசனிடம் கேட்டான்.
எனக்கு எந்த நாடும் கிடையாது.
இல்லை, எங்கள் நாடு என்றீரே?
அதுவா, நான் சோழ நாட்டில் பிறந்தவன் தான்.
அப்படி சொல்லுங்கள், எங்கே போகின்றீர்கள்?
ரவிதாசனுக்கு என்ன மறுமொழி சொல்வது என்று புரியவில்லை. சற்றென்று பொய்யை துணிந்து வீசினான்.
நான் இந்த களத்தில் வந்திருக்கும் காந்தார நாட்டு வணிகன் சித்திரசேனனுடைய பணியாள். அவர் எங்கெங்கு செல்வாரோ அங்கெல்லாம் நானும் செல்வேன்.
ஆஜானு பாக்குவாய் அழகிய தோற்றத்தோடு விளங்கும் அருண்மொழியை ஒருமுறை பார்த்தவர்கள் மறுமுறை காணாது இறார். மரக்களத்தில் நின்று அவன் சித்திரசேனன் உருவில் இறங்கும் போது அவர்கள் கண்டார்கள். கூத்து முடிந்து கார்மேகனின் மகள் மயக்கம் தீர்க்கும் போது கண்டார்கள். கார்மேகனோடு பேசிக் கொண்டிருக்கும் போதும் கண்டார்கள். அவனுடைய பணியாள் என்றவுடன் அவர்கள் ரவிதாசனுக்கு மிக மரியாதை செலுத்தினர். அவனுக்கு கனிகளும் கிழங்குகளும் கிடைத்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக மூங்கில் குழாயை ஒருவன் கொண்டு வந்து அதிலிருந்து தேனை எடுத்து ஒரு பாண்டத்தில் ஊற்றி கொடுத்தான்.
இது என்ன
என்று ரவிதாசன் கேட்டான்.
மது.
மதுவா?
ஆம்,
இந்த மலையில் சேரும் தேனை எடுத்து இந்த மூங்கில் குழாயில் இட்டு மண்ணில் புதைத்து விடுவோம். நாளாக சுவை அதிகம் அகமிக்க வேண்டியவர்களுக்கு மட்டும் கொடுப்போம். ரவிதாசன் மதுவை சுவைத்தான்.
ஆஹா, இது என்ன சுவை, என்ன சுவை! இன்னும் இன்னும் சுவைக்கெல்லாம் போலிருக்கிறது. அவர்களை எப்படி கேட்பது?
அவர்களின் மனம் கழிக்க கழிக்க பேசி பேசி தேன் உண்ண முயன்றான். அதற்காக தானறிந்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குறைகளையும் கேட்டறிந்து பரிகாரம் கூற முயன்றான். ரவிதாசனின் தந்திரம் நிறைந்த பேச்சும் உண்மை போல் கூறும் கற்பனை சம்பவங்களும் கேட்டு அவர்கள் மகிழ்ந்து அவன் கேட்பதையெல்லாம் கொடுத்தனர். பௌர்ணமிக்கு மறுநாள் அன்று முழுமையும் கார்மேகனோடு பேசி பேசி அருள்மொழிக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது என்று கூற வேண்டும். தூண்டி துருவி அவர் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூறி வரும் போது தவறிப்போய் தன் உண்மை தோற்றத்தை எங்கே வெளியிடுமாறு நேர்ந்து விடுமோ என்று கூட எண்ணினான் அருண்மொழி.
சித்திரசேனரே, உமது பாடு யோகம்தான். வாணிபம் செய்கின்றேன் என்று அயல் நாடுகளை சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டீர்கள். என்னை பாரு, இந்த தீவில் இருந்து இங்குள்ளவர்கள் முகத்தையே திரும்பி திரும்பி பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. என்னையும் நீங்கள் போகும் தீவுகளுக்கு அவுடன் அழைத்து செல்லுங்களேன் என்றான் கார்மேகம்.
அவருக்கு இதுவரை மனத்துக்கு பிடித்தவர் என்று ஒருவரும் ஏற்படாதிருந்தனர். சித்திரசேனனை கண்டவுடன் அவர் நீண்ட நாட்கள் பழகியவர் போல் மதிக்க ஆரம்பித்து விட்டார். அருண்மொழி சிரித்தவாறு,
என்னுடன் வருகின்றேன் என்கின்றீர்களே, உங்கள் தொழில் என்னாவது என்று கேட்டார். மரக்கலம் கட்டுவதுதானே, எப்படியோ போகட்டும். ஒருவரும் உண்மையாய் உழைப்பதில்லை. என்னிடம் அவர்கள் அன்பு பாராட்டுவது எல்லாம் வெளி வேஷம். நான் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்திற்கும் என்னிடம் வளர்கின்றாலே இன்பவள்ளி. அவளை அடைவதற்குமே உழைப்பதாக பாவனை செய்கின்றார்கள். அவர்கள் ஒருவரையும் நான் அண்ட விடுவதில்லை. அதனாலே தான் என் மகளையும் குறவை குத்து ஆடவும் அனுமதிப்பதில்லை. இந்த தீவின் இளைஞர்கள் முரடர்கள். அவர்கள் அனைவரையும் தமிழகத்துக்கு அனுப்ப வேண்டும். அறிஞர்களோடு பழக செய்ய வேண்டும். பண்பாடு கற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அருண்மொழி நகைத்தான்.
சரி, அந்த இளைஞர்களைத்தான் அப்படி செய்ய விடலாம். உங்களிடம் வளர்கின்றாலே அந்த மகளை.
உங்களிடம் வளர்கின்றாலே என்பதை சற்று அழுத்தமாக கூறினார்.
என்ன செய்வதாக எண்ணம் என்று கேட்டான்.
கார்மேகன் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு அருண்மொழியை ஏறெடுத்து நோக்கி, ஐயா, நல்ல கேள்வி கேட்டீர்கள். இன்பவள்ளியை பற்றித்தான் எனக்கு கவலை. ஒவ்வொரு ஆண்டும் அவள் வளர வளர எனக்கு வேதனை வந்து முட்டுகிறது. பருவம் வந்த பெண்ணை வெளியிட்டு காக்க முடியுமா? இன்பவள்ளி துடுக்கு மிகுந்தவள், யாருக்கும் அஞ்ச மாட்டாள். இத்தீவு வாழ் மக்களிடம் கூட எனக்கு பயம் இல்லை. திடீர் திடீர் என்று கடற்கொள்ளையர்கள் இத்தீவிற்கு வருகின்றார்கள். அவர்கள் கண்களில் என் மகள் பட்டுவிட்டால் தடாகத்து தாமரையை தாவும் மந்தி கவர்ந்தது போல்தான். அவளுக்கு சதா கடற்கரை பாறைத்தான் பொழுதுபோக்குமிடம். இப்போது கூட பாருங்களேன்.
அருண்மொழியின் காதுகளில் இப்போது முதல் நள்ளிரவு கேட்ட அதே பாடலோடு இசை கேட்டது. மெல்ல அங்கிருந்து எழுந்தான் அருண்மொழி. இசை அவனை அழைத்தது. இசை பாடும் எழில் அணங்கு அவனை அழைத்தாள். அருண்மொழி வெண்மணர் பரப்பில் நடந்து கடற்கரையை அடைந்தான். தாழை சூழ்ந்த தடாகத்து கரையில் நீண்டு நிமிர்ந்த பாறையின் மேல் இன்பவள்ளி அமர்ந்து வானத்தை பார்த்து பாடிக்கொண்டிருந்தாள். அவள் பாடலுக்கு மினுமினுக்கும் தாரைகள் தாளம் போட்டன. காற்றில் அசைந்தாடும் தென்னங்கீற்றுக்கள் சுருதி மீட்டின. உதிரும் புன்னை மரங்கள் கைகொட்டி ஆரவாரித்தன. வெண் நுரை கக்கி விரைந்து விரைந்து வந்து கரையை தழுவும் வெண்திரைகள் ஆடி பாடின. அருண்மொழி தன் தலைப்பாகையை மெல்ல கழற்றினான். ஆஹா என்று மெல்ல கூறினான். இன்பவள்ளி திடுக்கிட்டு எழுந்தாள். பாட்டை நிறுத்தினாள்.
ஏன் நிறுத்திவிட்டாய்? பாடு.
குமரன் வர கூவுவாய் குயிலே என்று பாடேன். இன்பவள்ளி மெல்ல நகைத்தாள். வெட்கத்தால் அவள் தலை குனிந்தாள்.
பெண்ணு, ஏன் நிறுத்திவிட்டாய்?
பெண்ணா? இன்பவள்ளி என்பது என் பெயர்.
இன்பமாக இருக்கிறது. உங்கள் பெயரை அறிவது தவறாகுமா?
தவறென்ன? என் பெயர் சித்திரசேனன்.
ஊர்?
எங்கள் ஊர் காந்தார தேசம்.
இல்லை இல்லை, இல்லவே இல்லை.
பிறகு?
எனக்கு தெரியாது.
அருண்மொழி அவள் கண்களை நோக்கினான். அந்த பேச்சை மாற்ற விரும்பி, இன்பவள்ளி, நீ இவ்வளவு அழகாக பாடுகின்றாயே, நீ ஏன் குறவை கூத்தில் கலந்து கொள்வதில்லை?
இன்பவள்ளியின் கண்களில் கண்ணீர் தழும்பியது.
என் தந்தை என்னை அனுமதிப்பதில்லை. உனக்கு குறவை கூத்து நல்ல பாடமா?
ஆ, அதை நான் யாரிடமாவது ஆடிக்காட்டாவிடில் என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது. யாரிடமாவது ஆடிக்காட்டாவிடில் கால்கள் முறிந்துவிடும் போல் இருக்கின்றன.
எனக்கு ஆடிக்காட்டேன்.
ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ?
இன்பவள்ளி, நீ தமிழ் இலக்கியம் படித்திருக்கின்றாயா?
எதையும் நான் கற்றதில்லை, கேட்டிருக்கின்றேன்.
இந்த தீவில் உனக்கு இவற்றை கற்றுக் கொடுத்தவர் யார்?
இன்பவள்ளி மௌனமாக இருந்தாள். அவள் இப்போது அருண்மொழியையே உற்று நோக்கினாள். அவளுடைய கண்கள் ஒளி வீசின.
நான் கேட்டது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ மறுமொழி கூற வேண்டாம் என்று அருண்மொழி கூறினான்.
அப்படியெல்லாம் எண்ணி விடாதீர்கள். என் மௌனம் தவறுதலாகப்பட்டால் பொறுத்துக் கொள்ளுங்கள். என் பிறப்பின் ரகசியம், நான் வளர்ந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இதுவரை என் தந்தையோ நானோ யாருக்கும் கோரியதும் இல்லை. உங்களிடம் என் இதயத்தையே ஒப்படைத்து விட வேண்டும் என்று எண்ணம் ஏனோ ஏற்பட்டுவிட்டது. என் இதயம் உங்களை வேண்டியவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. விட்டு குறை ஏதேனும் இருக்கும் போல் தோன்றுகிறது.
இன்பவள்ளி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள். அருண்மொழிக்கோ அந்த நிலை மிக புது அனுபவமாக இருந்தது. சோழ நாட்டில் இருந்து பல காத தொலைவுக்கு அப்பால் கடல் சூழ்ந்த தீ ஒன்றில் இப்படி ஒட்டி உறவாடும் நிலை தனக்கு எப்படி வந்தது? முன்பின் அறியா மங்கை ஒருத்தியின் எதிரே அவளது தந்தையின் சம்மதம் பெறாமல் தனித்து பேச துணிவு எப்படி வந்தது? இளவரசன் எனும் எண்ணம் துணிவு உள்ளத்தில் இருப்பதால் இப்படி திடீரென்று பழகுகின்றோமா? அவன் தன்னை விசாரித்துக் கொண்டான். இன்பவள்ளி இப்பொழுது எழுந்து நின்றான். என் கதையை மற்றொரு நாள் கூறுகின்றேன். இப்போது வேலை வந்துவிட்டது. இதுக்காரம் நான் கற்றிருந்த கலையெல்லாம் எவரெதிரியாவது அரங்கேற்ற வேண்டிய வேலை ஏற்பட்டுவிட்டது என்று கூறினாள். கால்களில் சதங்கையை அணிந்தாள். அகக்கூத்து ஆடத் தொடங்கினாள். பாடியவாறு ஆடினாள், ஆடியவாறு பாடினாள். மாயவன் ஆடும் அள்ளி ஆடினாள். முக்கண்ணன் ஆடும் பாண்டரங்கம் ஆடினாள். நெடியோன் ஆடும் துடி ஆடினாள். திருமகள் ஆடும் பாவை கூத்தாடினாள். ஆட்டத்துக்கு உறுதுணையாக களீர் என்று சதங்கை ஒளி மட்டும் எழுந்தது. கடற்கரை பகுதி முழுமையும் அமைதியோடு அவள் ஆட்டத்தை ரசித்தன.
புல்யினங்கள் உறங்கியவாறே அவள் கூத்தை கேட்டு மகிழ்ந்து மறுநாள் பொழுது விடியும் போது உற்சாகமாக செல்ல வழி கோலிட வெண்துறை தன் கரம் கொட்டி ஆர்ப்பரித்தது. அருண்மொழிக்கு அத்தீவில் இருப்பது போன்ற உணர்வே இல்லை. இன்பவள்ளி தேவகண்ணியாகவும் தான் தேவராஜனாகவும் ஒரு கணம் மாறிவிட்டது போன்று உணர்ந்தாள். அவள் இப்போது பறவை கூத்தாடத் தொடங்கினாள். அவளுக்கு முதற்கை கொடுக்க இப்போது அருண்மொழி முன் வந்தாள். முதல் நாள் கண்ட ஆட்டத்தை நொடியில் கற்றுக்கொண்டு அவன் ஆடுவதைக் கண்டு அதிசயப்பட்டாள். முதற்கை கொடுக்க அவள் கரத்தை அவன் பிடித்த போது அவள் உடல் சிலிர்த்தது. அவள் கை விரல்களோடு அவனது விரல்கள் பிணைந்த போது அவள் உடல் சிலிர்த்தது. இந்த அனுபவம் அடையவா கடற்பயணம் கிளம்பினோம். அந்த நிலைக்கு மேல் அவனால் ஆட இயலவில்லை. பாறை அருகே சென்று அமர்ந்தான். இன்பவள்ளியும் மெல்ல நடந்து வந்து அமர்ந்தாள்.
என் ஆடல் இப்படி? நீ ஆட பிறந்தவள் இன்பவள்ளி, பொல்லாத புகழ்ச்சி.
இல்லவே இல்லை, இந்த சொற்களை மட்டும் கூறுகின்றோமே, இன்னும் இன்னும் புகழ முடியவில்லையே என்று தாபம் எனக்கு. உன் ஆட்டத்தை புகழ்வதா, அங்கு அசைவுகளை புகழ்வதா, இவற்றையெல்லாம் எங்கே கற்றாய் இன்பவள்ளி? நான் மறுக்களத்தில் வருவேன், என் எதிரே ஆடி காட்ட வேண்டும் என்று காத்திருந்தாயா?
ஆமா, ஒரு பிறவியில் நான் சோழ நாட்டில் பிறந்திருந்தேன். நீங்கள் அரசகுமாரராய் பிறந்திருந்தீர்கள், நான் ஆடவல்லவள். உங்கள் எதிரே என் கலை திறமையை காட்ட விழைந்தேன். ஆனால் அது நிறைவேறவில்லை. ஒரு பிறவி தவம் செய்தேன், காலமெல்லாம் காத்திருந்தேன். இந்த பாறையில் நின்று நடுந்தூரத்துக்கு நடுந்தூரம் மேற்கு திக்கு நோக்கி நீங்கள் வருவீர்களா என்று பார்த்திருந்தேன். வந்துவிட்டீர்கள். என் ஒரு கனவு பலித்தது.
ஒரு கனவா, மற்றொன்று? இன்பவள்ளி பேசவில்லை. முகம் தாழ்த்தி கொண்டாள். பக்கமாக கன்னத்தை திருப்பினாள். முகத்தை தோளில் மீது சாய்த்தாள். இரு விழிகளையும் மூடி திறந்தாள். சொல்ல மாட்டாயா இன்பவள்ளி? மற்றொரு கனவு என்ன? இதுவே கனவு புரிதானே? இல்லாவிடில் எனது இவ்வளவு பிராயத்தில் காணாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேனா? வேலும் வாழும் எடுத்து சுழற்றுவதன்றி வேறு கவனம் செலுத்தாத நான் உனது மென்பஞ்சு கரங்களை பிடிப்பேனா? நாட்டியக்கலை என்னை கவர்ந்து விட்டது. இங்கே பார், சொல்ல மாட்டாயா இன்பவள்ளி? இன்னொரு கனவு என்ன என்று கேட்டபடி அவள் முகத்தை துருப்பிய சுத்தரசேனன் சற்றென்று துடுக்கிட்டான். அவசரத்தில் என்ன வார்த்தை புகன்றோம்? வேலும் வாழும் எடுத்து சுழற்றுவது என்று கூறினோமே, என்ன தவறு செய்துவிட்டோம்? மற்றொரு கனவா? கலையின் இருப்பிடமாம் சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே எனது இன்னொரு கனவு என்று கூறி இன்பவள்ளி சித்திரசேனனை ஏறெடுத்து பார்த்தாள். இன்னும் தன்னை இன்னார் என்று அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்து ஆறுதல் கொண்ட அருண்மொழி, சோழ நாட்டிற்கா? அங்கு என்ன அத்தனை பெருமை இருக்கிறது என்று கேட்டாள்.
ஏனில்லை, நீங்கள் பிறந்த மண்ணாயிற்று, அது ஒன்று போதாதா?
நானா?
ஐயா, காந்தார நாட்டு வியாபாரியே. இன்னும் என்னிடம் மறைக்க பார்க்காதீர். உம்மை பற்றி எல்லா உண்மைகளையும் என் தந்தை கூறிவிட்டார்.
என்ன கூறிவிட்டார்?
நேற்று நீங்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் எல்லாம் அறிந்து கொண்டார். அவர் கூர்மையான அறிவுடையவர். உங்கள் தோற்றத்தையும் நடை உடை பாவனைகளையும் கண்டு அவர் உங்களை சோழ நாட்டவர் என்று மதிப்பிட்டு விட்டார். அதிலும் சாதாரண சோழ நாட்டு பிரஜை என்று நீங்கள். நீங்கள் ஓர் அரசகுமாரர். உங்களுடைய அங்க அடையாளங்கள் நீங்கள் அரச குலத்தவர் என்பதை கூறினவா? அவர் என்னிடம் கூறிவிட்டார். அவருக்கு உங்களை பிடித்து விட்டது.
ஆமாம்,
அவர் சொல்வது இருக்கட்டும். உங்கள் தலைப்பாகையை கூட நீங்கள் ஒரு வணிகர் அல்லர் என்பதை கூறுகின்றது. நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள், ஏன் செல்கின்றீர்கள் என்று கேட்டாள் இன்பவள்ளி.
அதுவா, அது ஒரு பெரிய கதை என்று கூறி சிரித்தான் அருண்மொழி. அவளும் நகைத்தாள்.
இருவருடைய நகை ஒளிகளும் கலகல சலசல என்று பறந்து காற்றில் கலந்தன.
இது காரும் மறைந்திருந்து இவர்கள் பேசுவதை கேட்டு வண்ணம் இருந்த ரவிதாசனின் சந்தேகத்தை அந்த நகையொளி அறவே அகற்றியது. அவனது தீ கண்கள் இன்னும் அதிகமாக நெருப்பை கக்கின. அவனது பழிவாங்கும் இதயம் இன்னும் வைரமாகியது. அவனுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் தீர்ந்தது. வணிகனுக்குள் மறைந்திருப்பவரின் உண்மையை அவன் அறிந்து கொண்டான்.
இந்த ரவிதாசன் சந்தேகப்படுவது எப்போதும் பொய்யாக்காது. அவன் எடுத்த காரியம் தோல்வி அடையாது. சோழ இளவரசே, இனி என்னிடம் இருந்து நீர் தப்ப முடியாது என்று முணுமுணுத்தான் ரவிதாசன்.
சந்திரன் மேக கூட்டங்களுக்கு இடையே மறைந்தான். அந்த கடற்கரை இருண்டு காட்சி அளித்தது. அச்சத்திற்கு கட்டியம் கூறியது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.